இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 43-54 வரை. இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கி இருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயிற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போவும், உன் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் அமர்ந்து ஒரு சிறிய சிந்தனையை நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய சூழலையும் நம்முடைய வழிபாட்டையும் நாம் இணைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நடந்த நாம் வாசித்த இந்த நற்செய்தியினுடைய ஆழம், முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகளுடைய அந்த ஒரு விடுதலையின் வழிகள், இரண்டையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன், முந்தையவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் மீண்டுமாய் நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகத்தை இறைவன் படைக்க விரும்புகிறார் என்கிற ஆவல் இந்த வார்த்தையிலே வெளிப்படுகிறது. அந்த ஆவலைத்தான் நற்செய்தியிலே இறைமகன் செய்வதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில மாற்று கருத்துக்களும் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்ற அந்த வார்த்தையை மீண்டுமாய் நினைவு கூர்ந்து பார்க்கிற அந்த நற்செய்தியாளருடைய மனநிலை. பிறகு இயேசு எதை செய்தார் என்று பார்க்கிற பொழுது, அங்கு பணி செய்து கொண்டிருந்த ஒரு பணியாளருடைய அதிகாரியினுடைய மகனுக்கு சுகம் கொடுக்கிற அந்த ஒரு அதிசயம். என் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க இந்த சூழல் நமக்கு ஒரு உதவி செய்யட்டும். இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினுடைய ஆதிக்கத்திற்குள்ளே பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கிடக்கிற நமக்கு இந்த வாசகங்கள் சொல்கிற செய்தியும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற செய்திகளையும் நாம் ஆழமாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வியாதிகள் வருகிற போது உடனே மனிதர்கள் பாவம் செய்து விட்டார்கள். இதோ இந்த மனுக்குலம் பாவம் செய்து விட்டது, ஆகவே நாம் இந்த துன்பத்தை சந்திக்கிறோம் என்று பொதுப்படையாக நாம் பேசிவிட முடியும். ஆனால் வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் தனிப்பட்ட விதமாக கடந்து செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பேதுரு எழுதிய 2வது திருமுகத்திலே 1வது அதிகாரம் 10வது இறைவசனத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். அப்பொழுது நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் நிலைக்கும் ஆட்சியில் பங்கேற்கும் உரிமை உங்களுக்கு நிறைவாக அருளப்படும். இந்த வார்த்தைகளை நான் தியானித்த பொழுது இப்படித்தான் யோசிக்கிறேன். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்தீர்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இந்த சமூகம் இப்பொழுது தடுமாறி போயிருக்கிற, நம்முடைய உலகமே தடுமாறி போயிருக்கிறது. இது ஒருவருடைய, ஒரு தேசத்தினுடைய அல்லது ஒரு ஊரினுடைய பிரச்சனையாக அல்ல. இது உலக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு காரியமாக பார்க்கப்படுகிற பொழுது இந்த வார்த்தைகள் நெஞ்சை நாம் நெடுற செய்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். ஏன் இந்த பூ உலகம் தடுமாறி கிடக்கிறது? ஏதோ ஒன்று, நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாத நிலையில், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அவலமான நிலையில், அறிவினர்களாக நம்ம மாறிப்போனதனால்தான் தொடக்க நூலுடைய பாவத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பாவத்தினுடைய அடையாளம் என்ன? அறிவடைந்து விட்டதாக நினைத்து அவர்கள் செய்த காரியம். ஆண்டவர் சொன்னதை அவர்கள் மறுத்து அவர்கள் அறிவை பயன்படுத்துறதுனாலே எழுந்த ஒரு விளைவு தான் ஜென்ம பாவம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆண்டவர் விளக்கமெல்லாம் சொல்லலை. இந்த இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டினா விளைவு சாவாய், அவ்வளோதான். ஆனால் பிசாசு அந்த நேரத்தில் அந்த மகனை சோதிக்கிற பொழுது அது விளக்கம் கொடுக்கிறது. இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும், நீ கடவுளை போல மாறுவாய். பாருங்க, விளக்கம் தரப்பட்டது. கடவுள் விளக்கம் தரலை, நீ நம்பு உனக்கு நடக்கும். இன்றைக்கு நற்செய்தியில் அந்த அலுவலர் பலருக்கு முன்பாக அவன் பெரிய அதிகாரியாக இருந்தவன், ஆண்டவருக்கு முன்பாக அவன் கூனி குறுகி நிற்கிறான். ஆண்டவர் சொன்ன செய்தி இதுதான், நீ நம்பு போ, உன் மகன் குணமடைவான். அந்த ஒரு வார்த்தைக்கு பிறகு, ஐயா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே, நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் போடுங்க, கயிறு கீறு இருக்குதா கட்டி விடுறீங்களா? பாருங்க, அவன் எந்த அடையாளத்தையும் அதுக்கப்புறம் கேட்கல. அவருடைய வார்த்தை விடுவிக்கும் என்று அவன் நம்பினான். இயேசுவால் இது முடியும், அவர் சொன்னால் நடக்கும். அவன் நம்பினான். அந்த நம்பிக்கை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் தந்து அவன் மகனை எழுப்பிற்று. எந்த நேரத்தில் என் மகன் உயிர் பெற்று எழுந்தான், இயேசு எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே நேரத்திலே தான் அவன் எழுந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு 6வது அதிகாரத்தில், ஒவ்வொருவரும், 4வது இறைவசனம் வாசிக்கிறேன், ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும், அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். என் தேவ பிள்ளைகளே, நம்ம உலகத்தில் இருக்கிற அத்துணை கோடி மக்களும் இந்த பிரச்சனையில் நம்ம கரம் வைத்திருக்கிறோம். எல்லாருக்கும் பங்கு உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா நம்மளுடைய கரத்தில் தான் விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குத்தான் இந்த வேதத்தினுடைய ஆழங்கள் அறிய பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நாம் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு வாழ்வதல்ல, நாம் சிந்திக்க வேண்டும். இதோ அவர் ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும் என்கிற வார்த்தை. இன்னைக்கு அவங்கவுங்க சுமையை தாங்க வேண்டிய கட்டாயம். இந்த வியாதி ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு கடந்து போகிறது. அந்த வியாதியினுடைய கோரத்தை அவரவர் தாங்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் மாறிப்போயிருக்கிறோம். பாவத்தையும் நாம் அப்படியாக பார்க்க வேண்டும். நம்முடைய அந்த பாவ நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள நாம் மனதுருக்கத்தோடு காத்திருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். என் அன்பு இறை சமூகமே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக எல்லா இடத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, 5வது அதிகாரம் 13வது இறைவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பர்களே உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாயிராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டிய நாம் இந்த ஊனியல்பினுடைய காரியங்களுக்குள்ளே அடிமைகளால் போனதுனால தானோ இந்த கொரோனா வைரஸ் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளு தான் உயிர் வாழ முடியும் என்று அது சொல்லுகிறார்கள். ஆகவே தான் நம்மை தனிமைப்படுத்துகிறார்கள். இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் தன்னிச்சையாக வாழ முடியாது. அது தனிமைப்படுத்தப்படுகிற நேரத்தில் அது இறந்து போகிறது என்பது ஒரு லாஜிக், இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயை அழிப்பதற்கு. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நாம் உரிமை வாழ்வுக்கு அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு அது வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். நாம் அதை வாய்ப்பாய் மாற்றிக்கொண்டோம். ஆகவே தான் இந்த ஊனிலே இயல்பினுடைய அந்த ஆழத்திலே அந்த வேதனை வைக்கப்பட்டாயிற்று. ஒருவேளை நாம் இதை சிந்திக்க வேண்டும். என் அன்பு இறை சமூகமே, 15வது அறிவசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. இந்த வார்த்தையை பவுலடியார் கடைசியாக வைக்கிறார், எச்சரிக்கை. இன்னைக்கு அதுதான் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த வியாதியினுடைய குறத்தையும் இந்த வார்த்தையினுடைய ஆழத்தையும் பார்க்கிற பொழுது நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை இந்த மனித சமூகம் மறந்து போனது. நாம் மனித சமூகம் என்று சொல்லி பொதுப்படையாக பேசிவிட்டு செல்லக்கூடாது. நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகளே, சிந்திக்கிற நேரத்திலே நாம் இருக்கிறோம். இதோ நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய தாய் திருச்சபையிலே பாவத்திற்கு எதிரடியான புண்ணியங்கள் உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கிறோமே. கலாத்தியர் 5:22 ஆண்டவருடைய ஆவிக்குரிய கனிகள் என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் அதற்கு முன்பகுதியிலே 19வது இறைவசனத்தில் ஊனியல்பினுடைய இச்சைக்குரிய பாவங்கள் எது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு எதிரடியான புண்ணியங்கள் தான் ஆவிக்குரிய கனிகள். நாம் அதை செயல்படுத்த வேண்டும். இப்பொழுது இந்த வைரஸ்க்கு எதிராக ஒரு ஆன்டி வைரஸ் கொடுக்கப்படுகிறது. எல்லா வியாதிக்கும் ஒரு எதிர் வினை ஒன்று வைக்கப்படுகிறது. அதே போல தான் பாவத்திற்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நாம் ஏன் அதை செய்யக்கூடாது? சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வழிமாட்டிலே ஆண்டவர் தாமே துன்பப்படுகிற பிள்ளைகளை மீட்டெடுக்கவும் அவர் இரக்கத்தோடு கடந்து வரவும் இதோ ஒரு வார்த்தையை சொல்லி விடுதலை கொடுக்கவும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை, இந்த ஜெப நேரத்தில் எல்லோரும் இணைந்து துன்பப்படுகிற அத்துணை பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இதோ நான் வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமில்லை என்று நாம் சுயநலமாக யோசிக்கக்கூடாது. எத்தனையோ வீடுகளிலே இதோ துன்பப்படுகிற பிள்ளைகள் உண்டு. எத்தனையோ மருத்துவ நிலையில் வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசை, எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? இதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தை. இதோ ஆண்டவர் அழுகை அங்கே இருக்காது, கூக்குரல் கேட்காது என்று சொல்லாதே. இதோ அந்த வார்த்தை இதோ இந்த நேரத்திலே ஒவ்வொரு தேசத்திற்குமான வார்த்தையாக மாறும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுவோம், இதோ நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கேயோ ஒரு விடுதலையை கொடுக்க வல்ல வார்த்தையாக மாறப்போகிறது. நீ சொல், ஆண்டவரே நான் சுயநலமாய் வாழ்ந்தேன், ஆகவே நான் மாற விரும்புகிறேன். இதோ உன் வீட்டுக்குள்ளே சாவு இருக்காது, உன் வீட்டுக்குள்ளே வேதனை இருக்காது, கொள்ளை நோயினுடைய தாக்கம் இருக்காது. ஆனாலும் நீ சொல்ல வேண்டும், நீ ஆண்டவரே நான் மாறுகிறேன் என்று சொல்லு. என் பிள்ளைகளை நான் பிறர் அன்புக்குரிய அடையாளங்களாக வளர்க்கிறேன் என்று நீ சொல்லுகிற பொழுது ஆண்டவர் பூமியை மாற்றுவார். இதோ ஆண்டவர் நினிவே நகரத்தை அழிப்ப திட்டமிட்ட பொழுது இதோ யோன் அந்த இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இதோ செய்தியை கொடுக்கிறார். அந்த யோனாவினுடைய வார்த்தையை கேட்ட அரசர் முதல் ஆண்டி வரை விலங்குகள் முதல் கொண்டு அவர்கள் நோன்பிருந்தார்கள். இதோ சாக்குவடை உடுத்தினார்கள். இதோ என் மகனே மகளே, இதோ இந்த பூமியை காக்க உன்னுடைய மனதினுடைய ஆழத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு விசை முழந்தாட்படையிட்டு ஆண்டவரிடத்திலே சொல்லு, ஆண்டவரே நான் சுயநலத்தின் அடையாளமாக இருந்தேன், நான் என்னை மட்டுமே சிந்தித்தேன், இதோ ஊனியல்பினுடைய ஆழமாய் மாறிப்போனேன், அதனால் விளைந்த அந்த வேதனைக்காக வருந்துகிறேன். இதோ என்னுடைய சுயநலம், என்னுடைய பாவத்தினாலே எழுந்த அந்த வேதனையை என் கண்முன் பார்க்கிறேன். இதோ அந்த வேதனை என் வீட்டு வாயிலில் கிடக்கிறது, அது என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆண்டவரே நீர் என்னை காத்து வருகிறீர் என்று நான் நம்புகிறேன், எனக்குரிய நேரத்தை தருகிறீர். இதோ ஆண்டவரே துன்பப்படுகிறவர்கள் எல்லாம் பாவிகள் அல்ல, இந்த வேதனைக்குள்ளே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாவிகள் அல்ல. உம்முடைய நாமத்தினுடைய மகிமை விளங்க பண்ண அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அவருடைய துன்பங்களை எல்லாம் தேவ மகிமைக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பாடுகள் பட்ட உம்முடைய அந்த இரக்கத்திற்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சிலுவையிலே கல்வாரி மலையிலே நீர் சிந்திய அந்த இரத்தத்திற்கு முன்பாக அந்த பாடுகளுக்கு முன்பாக அவருடைய வேதனைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தாரும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இதோ அந்த பிள்ளைகளின் மீது உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நீர் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை உம்மிடம் உண்டு, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இதோ அந்த பிள்ளைகள் சுகம் அடைவார்கள். கண்ணீரோடு கிடக்கிற என் மகனை நீர் விடுதலை செய்வீராக. கண்ணீரோடு கிடக்கிற அந்த மகளை நீர் விடுதலை செய்வீராக. நான் இறந்து போனால் என் குடும்பத்தை யார் பார்ப்பார் என்று இதோ கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற அந்த மகனினுடைய அந்த குடும்பத்தை தாங்க இதோ சொல்லன்னா துயரத்தோடு கிடக்கிற அந்த மகளுடைய இதோ என் தாய்க்கு இப்படி நிகழ்ந்ததே, என் தந்தைக்கு இப்படி நிகழ்ந்ததே என்று கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிற இதோ அந்த குடும்பத்தாரை நேவரீர் இப்பொழுது காண்பீராக. இதோ எங்கள் ஆண்டவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். இதோ எங்கள் ஆண்டவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்று நாங்கள் இதோ எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது 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 ஆண்டவரே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, மனம் மாறுகிற பிள்ளைகளுடைய அந்த வார்த்தையை நீர் கருத்தில் எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. இதோ நாங்கள் செய்த பாவங்கள் உமது கண் முன்பாக சிவந்த செந்தூரமாயிருக்கிறதே. உம்முடைய பரிசுத்தரத்து எங்கள் பாவங்களை நீர் அழித்து புதிய படைப்பாய் புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைப்பீராக. உலகை அழிக்க துடிக்கிற அறிவிழந்த அதிகாரிகளுடைய எண்ணங்களை நீர் மாற்றுவீராக. சுயநலத்தினாலே ஓடுகிற அரசியல் தலைவர்களை நீர் மாற்றுவீராக. உலகம் என்பது இவ்வளவுதான் என்கிற அந்த உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்வீராக. உயிர் என்பது உள்ளவரை தான் நாம் உதவி செய்ய முடியும், அன்பு செய்ய முடியும். உயிர் போய்விட்டால் நாம் ஒரு ஜடமாக மாறிப்போவோம். இது வெறும் உடம்பை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் என்று இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தினவரே. அதோ அப்படிப்பட்ட அபிஷேகமான அந்த வார்த்தை இதோ அவரவர் வாழக்கூடிய தேசத்திலே அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் விடுதலையை தருகிறவரே. சுகப்படுத்தும் வல்லமையாலே என் பிள்ளைகளை நிரப்பும்படியாக இந்த வழியை கண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஊற்றப்படும்படியாக. கொள்ளை நோயின் தாக்கங்களோ வேதனைகளோ தொற்று நோயின் மூச்சு காற்றோ இந்த குடும்பங்களுக்குள் அண்டாதபடி தேவரீர் செய்வீராக. அப்படியாக அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே அந்த கொள்ளை நோயின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலிருந்து அந்த பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும்.
விடுதலை பெறுவார்களாக. இதோ தேவரீர் விடுதலையை இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
வாரத்தால் நீ விழுந்தே சுமைகளின் தாரும் வலுவற்று போகும்போது